இந்த நாட்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பார்க்கலாம். இதை பலர் சோர்வடைந்து போகிறதற்கான காரியங்களும் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் இவங்கள்ட்ட பேசும்போது ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட எதுவுமே செய்ய முடியலையே என்று சொல்லி சோர்வடைகிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே பல நேரத்திலே சோர்வடையும் பொழுது உலகத்து நபர்களை சொல்லவே தேவையில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை எத்தனையோ விதங்களிலே பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நல்ல விதத்தில் ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியோடு வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். படிக்க வேண்டாம். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 4:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூரணப்படவும் பட்டினியாய் இருக்கவும் குறைவு படவும் நான் போதிக்கப்பட்டேன், எந்த நிலையிலும் நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர்களை அது அசைக்காது. சூழ்நிலைகள் அவர்களை அசைக்க முடியாது, பிரச்சனைகள் அவர்களை அசைக்க முடியாது, காரியங்கள் அவர்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது. அவர்கள் எந்த நிலைமையிலும் ஒரே மனரமியத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக அவர்களால் நிற்க முடியும். இதுதான் காரியம். சிறையிருப்பின் காலங்கள் என்று சொல்லி வேதத்திலே தேவ பிள்ளைகள் சிறையிலே இருந்த காலங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தையெல்லாம் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் யாருமே சோர்ந்து போனதாக தெரியல. இன்றைக்கு சிறையிருப்பின் காலம் என்று சொல்லி சில விஷயங்களை, கர்த்தரினோடு பேசுகிற விஷயங்களை உங்களுக்கு நான் முன்வைக்க நினைக்கிறேன். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்திலும் சரி, ஒரு தேசமாக சிறைப்பட்டு போனதும் சரி, இப்படி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே தேவ பிள்ளைகள் எப்படி இருந்திருக்கிறார்கள், அவங்களுடைய காரியம்தான் நமக்கு கர்த்தர் முன்மாதிரியாக ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து அவர் மரித்து எழுந்த பின்பு அப்போஸ்தலர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உபத்திரவங்கள் எழுந்தது. அந்த உபத்திரவத்திலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபு, அந்த 12 முதலாவது அவன் கொல்லப்பட்டான். அப்போஸ்தலர்களில் முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் யாக்கோபு. மொத்தத்திலே முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான், ஆனால் அப்போஸ்தலர்களிலே முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் யாக்கோபு. இந்த யாக்கோபு மரித்த அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது நான் சொல்லிவிட்டு பின்பு நான் செய்திக்குள் செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்திலே நடக்கிற ஒரு காரியம், அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக அவனை ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருக்கிற சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். போதும். இங்க நீங்க பார்க்கும்போது யாக்கோபை கொலை செய்துட்டாங்க. இப்பொழுது யாக்கோபை கொன்றது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று ஏரோது கண்டு பேதுருவையும் சிறைப்படுத்திட்டான். அவனையும் கைது செய்து ரொம்ப பத்திரமாக ஒரு பெரிய தீவிரவாதியை போட்டு பாதுகாக்கிற மாதிரி வைக்கிறாங்க. வகுப்புக்கு 4 பேர், ஒரு கட்டத்தில் ஒரு சர்க்கிள்ல வந்து 4 பேர், ஒரு லெவல்ல 4 லெவல் பாதுகாப்பு, புரியுதுல, 4 லெவல் பாதுகாப்பு போடுறாங்க. ஒரு லெவலுக்கு நாலு பேர் வதம், நாலு லெவலில் நாலு எல்லைகளில் பாதுகாப்பு, பதினாறு பேர் ஒரு பேதுருவை தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தீவிரவாதிக்கு கூட இவ்வளவு தூரம் ஒரு பயங்கர ஹை செக்யூரிட்டியில் பாதுகாக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு போட்டு இவன் தப்பிச்சிடக்கூடாது, ஏன்னா எப்படியாகிலும் இவனை கொன்று போட வேண்டும் என்று போட்டுட்டாங்க. இந்த பதினாறு பேர் இவனை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன கொடுமைன்னா, இவன் ரெண்டு கைகளும் சங்கிலியால் போட்டு கட்டி போட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தீவிரவாதிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வைக்க மாட்டாங்க. இல்லை, இவன் என்ன தப்பு பண்ணான், ஆண்டவருடைய வார்த்தையை பேசினான், அவ்வளவுதான். அவனை கொண்டு போய் சங்கிலி போட்டு ரெண்டு பக்கம் கட்டி போட்டு, ரெண்டு கைகளுக்கு சங்கிலி போட்டு கட்டி, பதினாறு போர் சேவர்கள் அவனை சூழ்ந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க, தப்பிச்சு போயிடுவானோன்னு. ஆனா இத்தனை காரியம் இவனை சுத்தி நடந்துட்டு இருக்குது. அந்த பதினாறு போர் சேவருக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் தெரியுமா? இவங்க தப்பிச்சு போயிட்டானா நம்ம நிலைமை அவ்வளவுதான். ஏன்னா சொல்லியிருப்பாங்க, இவன் எந்த காரணத்துக்கொண்டு தப்பிச்சிடக்கூடாது, நாலு லெவல் பாதுகாப்பு போட்டிருக்கு, இவன் எந்த நிலைமையும் தப்பிச்சிடக்கூடாது, ரொம்ப அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பதினாறு பேருக்கும், பதினாறு பேரும் ரொம்ப கவனத்தோடு அவனை தூங்காமல் விழிச்சிருந்து பாதுகாத்துட்டு இருக்கிறானு. சங்கடியில் போட்டு கட்டி இருக்குது, எல்லாம் கட்டி கரெக்டாக இருக்குதா, அந்த செல் கரெக்டாக பூட்டப்பட்டு இருக்குதா, எல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி போட்டு அவ்வளோ இருக்குது. இத்தனை பேருக்கு டென்ஷன் புரிதல, அந்த பதினாறு பேருக்கும் டென்ஷன் தப்பிச்சிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற பேதருக்கும் ஒரு டென்ஷனும் இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கிறானா. அவனை காத்துட்டு இருக்கிற பதினாறு பேருக்கு தூக்கம் கிடையாது, ஆனா இவன் பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறானாம், நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் போட்டிருக்கு. தேவ தூதன் வந்து அவனை விழாவில் தட்டி எழுப்புற அளவுக்கு சவுண்ட் ஸ்லீப்ல இருக்கிறான். இதுதான் தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம். ஆமேன். இதுதான் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை. தேவதூதன் இறங்கி வந்து வந்தது கூட அவனுக்கு தெரியல, தேவதூதன் உள்ள இறங்கி வர்றது கூட அவனுக்கு தெரியல, தட்டி எழுப்புறான், விழாவில் தட்டி எழுப்புனானோ, எழுந்துரு எழுந்துரு. அந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, மனதிலே ஒரு அமைதி, அந்த மனதிலே இருக்கிற அமைதி அவனுக்கு நிம்மதியான ஒரு நித்திரையை கொடுத்தது. புரியுதுல, நல்லா கவனிக்கணும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் நிலை என்பதற்கு நான் ஒரு அடையாளத்தை தான் இப்போ கொடுக்க நான் சொன்னேன். இது செய்தி அல்ல, இதுதான் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கிற க்ளோஸ்னஸ் நமக்கு சரியில்லைன்னா தான் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அர்த்தம். நீங்க டிஸ்டர்பே ஆகாம இந்த நிலைமையிலும் சமாதானத்தில் நிம்மதியிலே தெளிவாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் உங்களை மெஷர் பண்ணுறது. புரியுதா? இதுதான் நம்மளை மெஷர் பண்ணுறது. பேதுருவின் வாழ்க்கையிலே எந்த நேரத்தில் அவனுடைய கழுத்துக்கு கத்தி வரக்கூடிய நிலைமை யோசிச்சு பார்க்கணும். யாக்கோபு கொல்லப்பட்டது அவனுக்கு தெரியும், தன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும், தன்னை ஏன் சங்கிலியில் கட்டி போட்டிருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும், தனக்கே இப்படி ஒரு ஹை செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். இது சிறைச்சாலையில் தான் அவன் உயிரோடு வெளியே போவான்னு நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. உலக பிரகாரமாக சொல்கிறேன், அவன் வெளியில் போவான்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதற்குரிய எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனாலும் அத்தனை மோசமான சூழ்நிலையில் இவனுக்கு எப்படி இவ்வளவு நிம்மதி வந்ததுன்னா, ஒரே வார்த்தை, ஆண்டவரோடு அவனுக்கு இருந்த உறவு தான் அவனை இந்த சூழ்நிலையிலும் அவனை நிம்மதியாக தூங்க வைத்தது. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே ஆண்டவர் ஒரு பெரிய பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதுக்கு முன்னால் ஒரு இருளை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஹோல் பைபிள் சரித்திரம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 430 வருஷம் எகிப்தில் இருக்க வச்சார். அதில் பார்க்கும் பொழுது 400 வருஷம் அடிமைத்தனம். அந்த 400 வருஷத்திலே ஆரம்ப காலம் ஃபஸ்ட் 100 வருஷம்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்காது, அப்போ 200 வருஷம் அப்படின்னு போயிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த கடைசியில் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியில் வருகிற அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரித்து, அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகும்படி நெருக்கடிகள் அதிகரிக்கிறது. அந்த நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது தான் அவர்களுக்கு விடுதலை ஆக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வருகிறது. அவர்கள் கர்த்தரை தேடி, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு அவர்கள் விடுதலைக்கான வழிக்கு வராங்க. யோசிச்சு பார்க்கணும், இது ஆண்டவர் வைக்கிற வழி. எகிப்தை விட்டு வெளியே வராங்க, கர்த்தர் அவங்களை செங்கடலை கடந்து மனாந்தரத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் அவங்களுக்கு செங்கடலை கடந்து வர்றதுக்கு அந்த விசுவாசம் கிடையாது, தடுமாறிட்டு நிற்கிறாங்க. முன்னால செங்கடல், கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையும் கர்த்தர் பின்னால துரத்த வச்சுட்டார். அவங்கள துரத்திட்டு வராங்க, பின்னால பிரஷர் வருது. முன்னாலேயாவது செங்கடல், பின்னால பார்வோனும் அவனுடைய ரதங்களும் சேனைகளும் வருது. அங்கதான் ஒரு இருண்ட நிலைமை, ஒரு டென்ஷன். அந்த நிலைமையிலே ஜனங்கள் தவிச்சாங்க. ஆனா மோசே சொல்லுகிறான், இன்றைக்கு கண்ட எகிப்தியர்களை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுனார். அவ்வளவுதான், கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளக்கிறான். ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வீசுகிறார், ஒரு நாசியின் சுவாசத்தை ஆண்டவர் சமுத்திரத்துக்கு நேராக வீசுறாரு. செங்கடல் பிளக்கிறது. அந்த இருண்ட நேரம், அந்த தவிக்கிற அந்த நேரம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிற ஒரு நேரமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்வதற்கு முன்பதாக 400 வருஷங்கள் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பவில்லை. 400 வருஷம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தின் முடிவிலே தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நேரத்திலே, அவருடைய பிறப்பின் நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்படின்னா இதெல்லாம் ஒரு அடையாளம், நான் சொல்றதெல்லாம் நீங்க அடையாளம், நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது நான் இப்ப பேசணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்த விஷயங்கள், இப்ப நான் பேசுறது எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த விஷயம் கிடையாது. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு இருண்ட காலம் தேசத்தை மூடுகிறதை பார்க்கும் பொழுது ஒரு மகா பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது என்பதுதான் அதன் அடையாளம். இருள் சூழும் பொழுது பெரிய வெளிச்சம் வரப்போகிறது என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அந்த பெரிய வெளிச்சம் என்ன? அதுதான் எழுப்புதல். தேசத்தில் இப்படிப்பட்ட இருள் சூழுகிறதான இந்த காலம் எழுப்புதலுக்கு ஒரு முன்னடையாளமே தவிர, இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படுவதற்குரிய ஒரு காரியம் கிடையாது. எப்பவுமே ஒரு இருளை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா பெரிய வெளிச்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹோல் பைபிள் கான்செப்ட் அதுதான். அதனால இப்பொழுது முழு உலகத்திற்கு ஒரு இருண்ட காலம், முழு உலகமும் தவிக்கிறது. இனிதான் முழு உலகத்திற்கும் எழுப்புதல்னா என்னன்னு கர்த்தர் காட்டப் போறார். பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது, அதற்கான உள்ளங்கையளவு மேகம் ஜெபிக்கிற சிறு கூட்டத்தை கர்த்தர் பல இடத்துல எழுப்பிட்டு இருக்கிறார். நிச்சயம் சொல்றேன், ஒரு மகிமையான அந்த பின்மாறி மழை சீக்கிரம் தேசத்தில் வெடிக்க போகிறது. அதுக்குதான் கர்த்தர் இந்த குறிப்பிட்ட இந்த குறுகிய காலத்தை நமக்காக ஜெபிப்பதற்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். ஜெபிங்க, 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 பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய சுவிசேஷத்தின் வெளிச்சம் எழுப்புதலின் அக்கினி எங்கள் தேசத்தில் ஊற்றப்பட்டே ஆக வேண்டும். இருண்ட தேசத்தில் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முழு உலகத்தையும் கர்த்தர் சந்திக்க போகிற நேரம் இதுதான். ஆயத்தப்படுவோம். சரி, இப்பொழுது இப்படிப்பட்ட சிறையிருப்பின் காலங்கள் எப்படி கையாளப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், சங்கீதங்களின் புஸ்தகம். முதலாவதாக சிறையில் இருந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 105வது சங்கீதத்திலே 16வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனித்துக் கொண்டே வாருங்கள். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ராஜா யோசேப்பை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக யோசேப்பை மாற்றினான். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு 13 வருஷம் ஒரு இருண்ட காலத்தை போல ஒரு காலம். அவருடைய 17வது வயசில் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். இதை நீங்க ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்க முடியும். அவருடைய 17வது வயசிலிருந்து ஆண்டவர் சொப்பனங்களை கொடுக்கிறார். சொப்பனங்களை ஆண்டவர் எப்பொழுது கொடுக்க ஆரம்பித்தாரோ அதன் பிறகே அவனுடைய வாழ்க்கையிலே இருண்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. 13 வருஷங்கள். அதுவரையிலும் அவர் ரொம்ப நிம்மதியாக வீட்டிலே, அவன் 11வது பிள்ளை, தகப்பனுக்கு பிரியமான மகன், அதனாலே ரொம்ப ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுட்டு இருந்தான், நிம்மதியா இருந்தான். அவனுக்கு பல வருண ஆடைகளை தன் தகப்பன் யாக்கோபு செஞ்சு கொடுத்தான். மற்றவங்களை விட இவனுக்கு பெட்டராகவே வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைபட ஆரம்பிக்கிறார். அவனுடைய 17வது வயசுல சொப்பனங்கள் வருகிறது. அவன் எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும், நம்ம வந்து சாதாரணமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாய் போகிறதான ஒரு காலங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்குது, அது ஒரு காலம். ஆனா ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இடைபடுகிற காலங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த இடைபடுகிற காலங்கள் என்று ஒன்று வருகிறது என்றால், அந்த இடைபடுகிற காலங்கள் வரும்பொழுது பலவிதமான இடுக்கண்களும் சேர்ந்து வரும். யோசேப்போடு கர்த்தர் இடைபடுகிற காலம் வந்த பொழுது இடுக்கண்களும் சேர்ந்து வந்துச்சு. இன்றைக்கு தேசத்தில் ஆண்டவர், நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடைபடுகிற ஒரு காலம் வருகிறது. அதனால தான் பலவிதமான இடுக்கண்கள் வருகிறது. தெய்வ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரை தேட முடியாதபடி பல பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு தடைகள், இப்படி பல காரியங்கள் சம்பவிக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுகிற நேரத்தில் சில இடுக்கண்கள் சம்பவிக்கும், அது உண்மை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து தடுமாற ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. இடைபடும் பொழுது இடுக்கண்கள் வரும். இடுக்கண்களுக்கு பிறகு பிரகாசமான ஒளி கண்டிப்பாய் வீசப்போகிறது, இதுதான் உண்மை. அப்ப யோசேப்போடு ஆண்டவர் இடைப்பட்ட பொழுது அவனுக்கு இடுக்கண் ஆரம்பிச்சது. சொந்த சகோதரர்கள் அவனை பகைச்சாங்க. அவனுடைய தகப்பனாக யாக்கோபு, அது வரைக்கும் அவனை ரொம்ப நேசிச்சிருந்தவன், நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ என்று அவனும் சேர்ந்து கடிந்து கொள்ளுகிறான். கடைசியிலே இருந்த சமாதானமான சூழ்நிலை அவனுக்கு வீட்டில் முதல்ல போச்சு. யோசேப்புக்கு அவனுடைய வீட்டில் அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சொந்த சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் 10 பேர், அந்த 10 பேரும் இவனை எப்படியாகினு ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாங்க. இவன் இப்படியெல்லாம் சொப்பனம் கண்டேன் என்று சொல்றானே, அது எப்படி நிறைவேறும் பார்த்தலாம் என்று சொல்லி நினைச்சாங்க. நினைச்சு கடைசியிலே அவனை ஒரு குழியில போடுறாங்க. ஆண்டவர் ஆனாலும் தன் திட்டத்தை அங்க செயல்படுத்திட்டே இருக்கிறாரு. மறுபடியும் தூக்கி அவனை அந்த வழியே வருகிற இஸ்மவேலருக்கு விற்று போடும்படி செய்கிறாங்க. அந்த இஸ்மவேலர்கள், இவங்க நினைச்சாங்க இஸ்மவேலருக்கு அவன் வித்துட்டான், எங்கேயாவது போய் அடிமையாக இருந்து காலம் ஃபுல்லாக அடிமை வேலை செஞ்சு வாழ்ந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லி கிடைச்ச லாபத்துக்கு ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்து அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்பு அப்படி கொண்டு போகப்பட்டது ஆண்டவருடைய திட்டம். எகிப்து தேசத்திற்கு இலவச பிரயாணம், புரிதலா? எகிப்து தேசத்துக்கு இலவச பிரயாணத்தை தான் கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இல்லைன்னா இவனை கொண்டு போய் எகிப்துல கொண்டு போய் நிக்க வச்சு நீ பிரைம் மினிஸ்டராக நீ போனா இவனுக்கு காசு எங்க இருக்குது எகிப்துக்கு போறதுக்கு? அதனால கர்த்தர் அவனுக்கு இலவச பிரயாணத்தை கர்த்தர் எகிப்துக்கு ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். போயிட்டான். ஆனால் யோசேப்புக்கு கொஞ்சம் யோசிப்பாருங்க, இப்படி நம்மளை வித்துட்டானுங்களே, சொந்த அண்ணங்களே வித்துட்டானுங்களேன்னு அவன் யோசிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அருமையான இலவச பிரயாணத்தை, அவன் ராஜாவாக போற இடத்துக்கு கர்த்தர் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் நடக்குது. அடுத்த ட்ராக்ல போகிறான். சரி, போன பிறகு அந்த இஸ்மவேலர்கள் பார்த்தாங்க, இவனை வந்து ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கினாங்க, இன்னும் ஒரு 10 வெள்ளிக்காசு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பைபிளில் போடலை, எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு போர்த்தீபாருக்கு வித்துட்டாங்க. ஒரு பொருள் மாதிரி கொஞ்சம் விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வித்துட்டாங்க. போர்த்தீபார் வீட்டில் அவனை வித்துட்டாங்க. அவனும் விலைக்கு வாங்கி வீட்டில் அடிமை வேலை செய்யறதுக்கு வச்சுட்டான். வீட்டில் இருக்கிறதான அடிமட்டமான வேலைகளை செய்யறதுக்கு. அங்கே அவனுக்கு சோதனைகள் வருகிறது. அவன் ஒரு பரிசுத்தம் உள்ளவன் என்பதை அந்த இடத்துல அவன் கர்த்தருக்கு முன்பாக நிரூபிக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நம்மளை வந்து நடத்திட்டு இருக்கிறார், புரியல, நடத்திட்டு இருக்கிறார். இந்த நடத்திட்டு இருக்கிறதான இந்த காலகட்டத்திலே முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நமக்குள்ள ஆண்டவர் ஒரு விஷனை விதைக்கிறார். இந்த நாட்களிலெல்லாம் எழுப்புதலை குறித்து கர்த்தர்களோடு பேசுகிறார், இடைப்படுகிறார், ஒரு பாரத்தை உங்களுக்குள் விதைக்கிறாருனா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில டெஸ்ட்டுங்கெல்லாம் வரும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணுவார். அதிலே நீங்கள் உத்தமர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். யோசேப்புக்கு இப்போ போர்த்தீபாரின் வீட்டிலே அவன் பரிசுத்தம் உள்ளவனா இல்லையா என்பதை குறித்து ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அங்கே அவன் நிரூபித்து விடுகிறான். நிரூபித்த உடனே அவனுக்கு உடனே ப்ரமோஷன் கிடைக்குதா? இல்லை. நிரூபித்த உடனே அவனுக்கு கிடைச்சது ஜெயில். அதான் நடந்துச்சு. அவன் பரிசுத்தமான என்பதை நிரூபித்த உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ப்ரமோஷனை அவனுக்கு கொடுக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்சது என்னன்னா ஜெயில் தான் கிடைச்சது. இப்போ யோசிச்சு பார்த்தா என்னடா அது, நம்மளை வந்து போலியாய் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் சாட்டினுடைய வார்த்தை தான் எடுபட்டதே தவிர, நம்ம இவ்வளவு உண்மையாக இருந்தது நம்முடைய வார்த்தை ஒன்றுமே எடுபடலையே, அவனுக்கு எவ்வளோ ஏமாற்றமாயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அங்கே கொண்டு போய் அவனை ஜெயிலில் வைத்து அவனுக்கு கர்த்தர் அங்கே 2 வருஷம் அந்த ஜெயிலில் கர்த்தர் அவனை வைக்கிறார். அந்த 2 வருஷத்தில் அவனுக்கு இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர், எகிப்தின் கலாச்சாரங்கள், எகிப்தில் இருக்கிறதான சட்ட திட்டங்கள், எகிப்தில் இருக்கிறதான அரசவை அமைப்புகள், சட்ட அமைப்புகள், இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஜெயிலிருந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸோடு பழக விட்டு அங்கே இருக்கிறதான அரசாங்கத்தின் அமைப்புகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அதுதான் சிறந்த இடம். போர்த்தீபார் வீட்டில் கூட அதை கற்றுட்டுக்க முடியாது. ஜெயிலில் போய் கவர்மெண்ட் சர்வன்ஸோடு அவனை பழகப்படுறார். அங்கே இருந்து தான் சட்டங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு நல்ல ஒரு பாடம், 2 வருஷம் அற்புதமான ட்ரைனிங் கத்தர் அவனுக்கு கொடுக்கிறார். 2 வருஷத்தின் முடிவிலே ஒரே தூக்கு தூக்குறார் ஆண்டவர். தூக்கி பார்வோனுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் இவன் தான் தலைவன். எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் இவனை கர்த்தர் அதிகாரியாய் பிரதம மந்திரியாய் உயர்த்தினார். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தைப் போல உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படவில்லை. யோசேப்பின் அனுமதி இல்லாமல் ஒருத்தரும் தேசத்தில் கையை கால கூட அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரப்பட்டது. நல்லா கவனிக்கணும், இந்த காலகட்டத்துக்குள் வருவதற்கு அவனுக்கு ஒரு 13 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய தேசம் பலவிதமான இருண்ட காலத்தை போல சூழ்நிலைகளை சந்திக்கிறது. தேவ பிள்ளைகள் பலவிதமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிறதான இருண்ட காலத்தை சந்திக்கிற காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறார். நம்ம எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம், எப்படி ஆண்டவருக்காக நம்ம வாழ்கின்றோம், எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயம் இருக்கிறது, எப்படி நாம் கர்த்தருக்குரிய காரியத்திலே நம்முடைய கவனத்தை இன்னும் அதிகமாக்கி நம் ஆண்டவரை தேடுகிறதிலே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவனை சிறையிலே வைத்திருக்கிறதான அந்த நேரத்தில் சரி, போர்த்தீபார் வீட்டில் இருந்த போதும் சரி, அந்த காலகட்டம் அந்த 13 வருஷம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை 13 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறியது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 17 வயசுல சொல்லப்பட்ட வார்த்தை 30வது வயசுல நிறைவேறியச்சு. அந்த 17வது வயசுல சொல்லப்பட்டது 30வது வயதுல நிறைவேறுகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட 13 வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இவன் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளவன் என்பதை நிரூபிச்சுட்டான், அவனுடைய லைஃப் நிரூபிச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் அதோடு கூட திருப்தி ஆகல, அவன் இன்னும் பக்குவப்படுத்துறார். பல விதத்தில் ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்துறார். நெருக்கடிகளை சந்திப்பதற்கு அவனை பக்குவப்படுத்துறார். நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்திப்பதற்கு அவனை பக்குவப்படுத்துறார். வீணான பழி சொல்லப்படும் பொழுது அதை சரியாக ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவப்படுத்துகிறார். அந்த சிறைச்சாலையில் அவன் இருக்கும் பொழுது ரெண்டு கைதிகள் இருக்கிறாங்க, சுயம்பாகி பான பாத்திரக்காரன். அந்த பான பாத்திரக்காரனுக்கு இவன் சொப்பனத்தை சொல்றான், நீ விடுதலை ஆவப்பாங்கிறான், இதை நீ விடுதலையான பிறகு இதை நீ நினைத்துக்கொள், என்னை குறித்து ராஜாட்ட போய் பேசுங்கிறான். அவன் மறந்துட்டான். ஜனங்களுடைய காரியத்தில் ஏமாற்றங்களை அவன் சந்திக்கிறதற்கு கர்த்தரவனை பக்குவப்படுத்துறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும், வீணான பழி சொற்கள் இருக்கும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்காது. தப்பாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், உங்களுடைய சரியான வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்காது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்மை பக்குவப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் கொண்டு போகிறதான காரியங்கள். இவைகளின் பாதையிலே போகும் பொழுது நாம் விழுந்து போகாமல் நம்மை பக்குவப்படுத்துவது எதுன்னு கேட்டீங்கன்னா நம் கரத்தில் கொடுக்கப்பட்ட தேவ வசனங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய ஆதாரம். இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் இதுவரைக்கும் எப்பவுமே இல்லாத அளவுக்கு வேதத்தை தியானிங்க, படிங்க, ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய வசனத்திற்கு உங்களை முழுவதும் உட்படுத்திக் கொள்ளுங்க. வசனங்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு, புடமிடுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஒரு பக்கம் சூழ்நிலைகள் எதிர்மாறா வரும், வசனங்கள் உங்களை அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் புடமிடப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை செய்ய நினைக்கிற நேரத்தில் சரியாய் செய்வதற்கு நீங்க ரெடி ஆகணும். ஆமேன். நீங்க யோசிக்கணும், யோசேப்புடைய வாழ்க்கையிலே 17வது வயதிலே கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்தால் அவனுடைய 18வது வயசுல கர்த்தர் அவனை ராஜாவாக்க முடியாது. எகிப்தில் கொண்டு போய் ராஜாவுக்கு அதை வைக்க முடியாது. அவனுக்கு அதுக்கு முன்னால தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த 13 வருஷங்கள் அவனை கர்த்தர் உருவாக்குவதற்கான ஒரு காலம். அந்த 13 வருஷத்துக்கு பிறகுதான் கர்த்தர் அவனை ராஜாவாய் உட்கார வைக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அப்ப அந்த 13 வருஷம் அவன் புடபிடப்பட வேண்டும். அதனால உங்கள் லைஃப்ல சொல்றேன், உங்க லைஃப்ல ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களோட ஹோல் லைஃபை பிளான் பண்ணியிருக்காரு. நம்ம பிறக்கிறதுல இருந்து மறிக்கிற வரைக்கும் அல்லது பரலோகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் நம்ம லைஃப் கம்ப்ளீட்டா பிளான் பண்ணியாச்சு. நான் சொல்றேன், உங்களுக்கு தெளிவா சொல்றேன், உங்க வாழ்க்கை பிறந்ததிலிருந்து ஒன்று மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை அது வரைக்கும் மொத்தமே பிளான் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. இனி புதுசா பிளான் பண்றது ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? புதுசா நம்ம வந்து பிளான் பண்றது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அந்த பிளான் கர்த்தர் கையில் இருக்குது. இப்ப அந்த பிளானை வந்து கரெக்டா அந்த பிளான் படி எல்லாமே நடக்கணும்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ல நம்ம வந்து பக்குவம் அடையணும், புடமிடப்படணும். அந்த பிளானை வந்து கர்த்தர் வந்து தூக்கி எறிய மாட்டார். ஆனால் அந்த பிளான் தூக்கி எறியாமல் கர்த்தரை குறித்த நேரத்தில் நிறைவேற்றணும்னா அந்த குறித்த காலத்திற்குள் நம்ம வந்து ரெடி ஆயிடணும். ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு சேரலாம் சில காலம் அப்ரண்டிஸ்ன்றாங்க, ட்ரைனிங் பீரியட்ன்றாங்க. 1 மாசம் ட்ரைனிங் பீரியட், 6 மாசம் ட்ரைனிங் பீரியட், 1 இயர் ட்ரைனிங் பீரியட்ன்றான். எதுக்கு? அந்த காலகட்டத்தில் அவன் சரியா தன்னை அர்ப்பணித்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆயத்தப்படுத்திக் கொண்டால் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு பிறகு அவன் சக்சஸ்ஃபுல்லா உள்ள எடுத்துக்கொள்ளப்படுவான். அதனாலே அந்த ட்ரைனிங் பீரியட் தான் ரொம்ப முக்கியம். வைப்பாங்க அது, இப்ப ஒரு கம்பெனியில பாருங்க, 1 இயர் ட்ரைனிங் பீரியட் அப்ரண்டிஸ் வைப்பான், ட்ரைனிங் பீரியட். அந்த டைம்ல அவனை அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த 1 இயர் அவன் எப்படி ட்ரெயின் அப் ஆகிறான்னு பார்ப்பாங்க. பர்ஃபெக்டா ட்ரெயின் அப் ஆயிட்டான்னா உடனே அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து பெரிய சேலரி இல்லாம உட்கார வைக்கப்படுவான். அந்த ட்ரைனிங் பீரியட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா அந்த 1 இயர் முடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. சரி, நீ சரிப்பட்டு வராதுன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப அவன் லைஃப்ல அவனுடைய எதிர்காலம் எங்க இருக்குதுன்னா அந்த ட்ரைனிங் பீரியட்ல தான் இருக்குது. அவருடைய மொத்த ஃபியூச்சர் எங்க இருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட 1 இயர்ல தான் இருக்குது. யோசேப்புக்கு ஒரு 13 வருஷம். அதே போல சொல்றேன், நம்ம லைஃபுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ட்ரைனிங் வைக்கிறார். இந்த காலம் தான் உங்களுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கும். உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதே அந்த ட்ரைனிங் பீரியட் தான். இந்த காலத்தில் ஆண்டவர் நெருக்கடிகள் பிரச்சனைகளை உங்க சொந்த வாழ்க்கையில பல இடத்திலும் கர்த்தர் ஏற்படுத்துறார்னா வசனத்தை நல்லா படிங்க, தியானிங்க, வசனத்தின் மூலமாகவே அதற்கு பதிலை தேடுங்க. என்ன செய்யணும்னு புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு நெருங்கி இருங்க. வசனத்தின் மூலமாகவே நீங்கள் நடத்தப்படுங்கள், வேறு எந்த விதத்திலையும் நடத்தப்படாதீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ட்ரைனிங். இதில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னத திட்டம் அற்புதமாய் நிறைவேறும். ஆமேன். அதான் நடக்க போகுது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான திட்டம் அருமையாய் நிறைவேறும். அதற்காக தான் சொல்றேன், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த 13 வருஷ ட்ரைனிங் பீரியட், அந்த 13 வருஷத்தில் அவன் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவன் புடமிடப்பட்டான். சொல்ல போனால் யோசேப்பின் நாட்களிலே வேத புத்தகம் கிடையாது. மோசையின் நாட்களுக்கு பிறகுதான் எழுத்து வடிவத்தில் வேத புத்தகம் வந்துச்சு, புரியுதுலாம். அதுக்கு மேலே எழுத்து வடிவத்தில் பைபிள் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. இது அதுக்கு முந்தின காலம். அப்போ அந்த காலத்தில் ஆண்டவர் அவனோடு பேசின வார்த்தைகள் அதுதான் அவனை புடமிட்டது. ஆண்டவர் அவனோடு பேசின வார்த்தைகள். அப்போ இன்னைக்கு உங்களோடு ஆண்டவர் என்னென்ன காரியங்களெல்லாம் பேசியிருக்கிறாரோ அதை சிந்திங்க, 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 யோசிங்க. அதுலேயே உங்கள் இருதை ஓடணும். என்னை பற்றி ஆண்டவர் இப்படி பேசியிருக்கிறார், இப்படி நடக்க போகுது, இப்படி செய்ய போகிறார், அவ்வளோதான். அதுலேயே ஃபோக்கஸில் இருங்க. வேறு எதுலையுமே கவனம் செலுத்தாதீங்க. அதில் மட்டுமே உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க. செலுத்தி வேதத்தை அதுகோடு சேர்த்து நிறைய படிங்க. அப்படி நீங்கள் படிக்க 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 அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சரியாக தேவ சித்தத்தின்படி கையாளுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருடைய திட்டம் அருமையாய் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் ரொம்ப அருமையான விஷயம். அப்போ இந்த காலம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் புடமிடப்பட்டு நடத்தப்பட வேண்டும். தேவன் குறித்த காலத்தில் எழுப்புதலின் பாத்திரமாக ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு மகா பெரிய வெளிச்சம், எழுப்புதலின் வெளிச்சம் வரப்போது அதில் அத்தனை பேரும் பயன்படுத்தப்படணும். லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த காலத்தில் உங்களை கவனமாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பின் காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:10-11 ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். தானியேலுவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டதை அவன் அறிந்திருந்த பொழுதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகளை திறந்து வைத்து தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை அவன் ஜபம் பண்ணினான். ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினானான். அவனுடைய விரோதிகள் எல்லாம் அதை வெளியிலிருந்து எதிர்பார்த்து கூட்டம் கூடினாங்களாம். ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சு ஜானியல் ஜபிக்கிறது பார்க்கறதுக்கு. வழக்கமாக அவன் ஜபிக்கிறது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கூட்டமே வந்து இவன் மாடியில இருந்து ஜன்னலை திறந்து வச்சு ஜபம் பண்ணிட்டுருக்கிறான். கீழே பார்த்தா ஒரு பெரும் கூட்டம் கூடி இருக்குது. எதுக்கு? தானியேல் ஜபம் பண்ணுறதை வேடிக்கை பார்க்குது. அந்த கூட்டம் கூடி அவனை ஜபம் பண்ணுறதை வேடிக்கை பார்த்து கூட அவனுக்கு தெரியல. ஒரு கூட்டம் கூடி தான் ஜபிக்கிறத பார்த்துட்டு நிற்கிறாங்கிறது கூட அவன் கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு உணர ஓட முடியல. அப்படி ஜபத்தில் இன்வால்வ் ஆயிட்டான். ஜபம் பண்ணி அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணானான். அப்படியே மூழ்கிட்டான் ஜபத்தில், தேவ சமூகத்தில். அதனாலே ஒரு கூட்டமே தன்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. தான் ஜெபிக்கிறத ஒரு கூட்டமே வேடிக்கை பார்க்குதுன்றது கூட அவனால் உணர முடியல. அப்படி ஒரு ஜெபம் போயிட்டு இருக்குது. இவங்க என்ன பார்த்தாங்களாம், ஜெபம் பண்ணி அவன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதையும் பார்த்தாங்களாம். அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இவங்க பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதையும் கண்டாங்களாம். பல காரியங்களில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதையும் கண்டாங்களாம். அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, தானியேலுடைய காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு சிறையிருப்பின் காலம். யூதர்களை 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பிலே கர்த்தர் அனுமதித்தார். இப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்துருச்சு. இப்போ தானியேல் இங்கே சிறையிருப்பில் வந்து பல ஆண்டுகள் கடந்து போயிருக்கணும். ஏன்னா ஒரு சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, அடுத்து பெல்சாத்சாருடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, இப்போ தரியு ஆட்சியில் இருக்கிறான், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ எப்படியும் சிறையிருப்பிலே ஒரு பாதி காலத்துக்கு மேலே போயிடுச்சு, 70 வருஷத்தில் எப்படி ஒரு 35-40 வருஷம் அதுக்கு மேலே போயிருக்கும், 40 வருஷத்துக்கு மேலே போயிருக்கும். இந்த 40 வருஷம் சிறையிருப்பில் இருக்கும்போது அவன் யோசிச்சு பார்க்கணும், இவன் ஒரு யூதன், கர்த்தரை உண்மையாய் தேடினவன், தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரதிஷ்டையோடு தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதுல அவன் கவனமாக இருந்தவன். ஆனால் இப்போ சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறான், அவன் நினச்சிருப்பான் சீக்கிரம் வெளியில் வந்துடலான்னு. ஏன்னா இன்னும் அவனுக்கு வந்து எப்போ கர்த்தர் விடுதலை செய்ய போகிறான்ற வெளிச்சம் எனக்கு கிடைக்கல. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது தான் 70 வருஷத்துக்கு பிறகு அந்த சிறையிருப்பு மாறுன்றது அவனுக்கு தெரிய வரும். இப்போ அவனுக்கு அது கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வாலிபனாய் வந்தவன் இப்போ நடுவயதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்குது, ஆனாலும் சிறையிருப்பில் அங்கேயே இருந்துட்டு இப்பொழுது அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், என்னுடைய தேசத்துக்கு நான் போகணுமே. அந்த நிலைமையிலே அவன் ஜெபிக்கலாம், தன் ஜெபத்தை மட்டும் அவன் விடவே இல்லை. தானியேலை குறித்து நான் ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா, ஒரு சின்ன சென்டென்ஸில் சொல்லணும்னா, எ மேன் ஆஃப் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்புக்கென்ற ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய சிறப்பு அம்சம் அதுதான், எ மேன் ஆஃப் டெடிக்கேஷன். அர்ப்பணிப்புக்காகவே அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். அவனை சிறையிருப்புக்கு கொண்டு வந்த பொழுது நினச்சிருப்பான், ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க, நேபுகாத்நேச்சார் மூலமான ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க, அநேகர் சிறை பிடிக்கப்பட்டாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, பட்டணங்கள் கொளுத்தப்பட்டது, பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கு இடிஞ்சது, ரொம்ப மோசமான சூழ்நிலை. நேபுகாத்நேச்சார் வந்து தேசத்தை பிடிச்சபோது தேசம் அழிஞ்சிருச்சு, மொத்தத்தில் அழிஞ்சிருச்சு. அந்த நிலைமையிலே எல்லாம் போயிடுச்சு. அந்த நிலைமையில் அவன் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு அங்கே போனோட நினைச்சிருப்பான் இது அப்படியே கண்டினியூ ஆக போகுதுன்னு. ஆனால் அங்கே போன உடனே இந்த ராஜ குலத்தாரிலும் துறை மார்க்கத்திலும் இருந்து கொண்டு வரப்பட்ட சில வாலிபர்கள் என்ற வரிசையில் தானியல் வரான், திறமசாலி. அப்போ இவனை அரண்மனையின் வளர்ப்பு இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இவனுக்கென்று ஆட்களை நியமித்து ராஜ போஜனத்தை கொடுக்குறாங்க, ராஜா குடிக்கும் திராட்சை ரசத்தை அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனை கர்த்தன் அப்படிப்பட்ட விதத்திலே அவனுக்கு ஒரு நல்ல பராமரிப்பு எல்லாம் அவனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் தானியேல் அங்கதான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரதிஷ்டையை ஆரம்பிக்கிறான், காட்டுறான் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. ராஜாவுடைய போஜனத்தினாலும் பானத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு தீர்மானம் பண்ணான். இதை 5:8 பார்த்தீங்கன்னா தெரியும், தான் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான். ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் அங்கே தான் ஆரம்பிச்சது. அவனுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா சில டெடிகேஷன் இருக்குது, அதுல வந்து அவன் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான். இப்ப ராஜாவுடைய கட்டளை, இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு. இப்ப வந்து இவன் வந்து யோசிச்சு பார்க்கணும், ராஜாவுடைய கட்டளை மோசமா இருந்துச்சுன்னா எதிர்க்கலாம், ஆனா ராஜாவுடைய கட்டளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. இல்லை மோசமானது இருந்தால் கூட எதிர்க்கலாம், எதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லலாம். ராஜாவுடைய கட்டளை பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது, அவன் தேசத்தில் இப்படி சாப்பிட்டுருக்க மாட்டான், இப்படி ராஜபோஜனம், இப்படி ராஜபானம், அப்படிப்பட்ட திராட்சை ரசம் முதல் தரமானது, இதுதான் ராஜாவுடைய கட்டளை. யாராக இருந்தாலும் சரி கிடைச்சதுடா ஒரு அருமையான ராஜ கட்டளைன்னு சொல்லி சந்தோஷமாக அதில் இறங்கியிருப்பாங்க. ஆனால் இவன் பார்க்குறான், இவனுக்கு அந்த ராஜபோஜனமும் ராஜாவுடைய பானமும் அந்த ராஜபோஜனமும் அந்த வசதிகளும் மேன்மைகளும் அவனுடைய இருதயத்தை கவரவே இல்லை. அவன் மைண்ட்ல ஒரு காரியத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், என்னன்னா, நான் எந்த விதத்திலேயும் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் தீட்டுப்படாதபடி இருக்கக்கூடிய ஒரு நபராக என் வாழ்நாள் முழுவதையும் நான் காத்துக்கொள்வேன். இதுதான் அவனுடைய டெடிக்கேஷன். என்னை கரைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுப்பது இல்லை. இதுதான் அவனுடைய டெடிக்கேஷன். என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு கரை உள்ளவனாய், எந்த விதத்திலையும் நான் மாறிவிடக்கூடாது. இதுல தான் அவர் ரொம்ப டெடிகேட் பண்ணியிருந்தான். அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி, என் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு சுத்தமானாய் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய டெடிகேஷன். அப்ப அந்த டெடிகேஷனுக்கு இடையூறாக என்ன வந்தாலும் அதை அவன் தகர்த்து போடுவதற்கு ரெடியா இருந்தான். இப்ப ஏற்கனவே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசேப்பை பத்தி பார்த்தோம். யோசேப்புக்கும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு. அவனுக்கு வந்தது சோதனை, பொய் குற்றச்சாட்டு, குழியில தூக்கி போட்டது, இப்படி எல்லாம் பல சோதனைகள் வந்துச்சு. ஆனாலும் தன்னுடைய காரியத்தில் அவன் டெடிக்கேட்டடா இருந்தான். இவனுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை கிடைக்குது. இவனுக்கு வர சோதனை ரொம்ப அருமையான சோதனை. ராஜ வாழ்க்கை கிடைக்குது, ராஜ போஜனம் கிடைக்குது. ஆனாலும் கூட தானியேல் அவனுக்குள் ஒரு டெடிக்கேஷன் மட்டும் இருக்குது, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை தீட்டுப்படுத்துவதில்லை. அந்த டெடிக்கேஷன் தான் அந்த நேரத்தில் அவனை ஜெயிக்க வச்சது. அவனுக்குள்ள ஒன்று ரெண்டு இல்லை, பல டெடிக்கேஷன் இருந்திருக்குது. முதல் டெடிக்கேஷன், நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, அதுதான் அந்த போஜன விஷயத்தில் அவனை ஜெயிக்க வச்சது. ரெண்டாவது அவனுக்குள்ள இன்னொரு டெடிக்கேஷன் இருந்திருக்குது, டெய்லி மூணு தடவை நான் ஜெபிச்சே தீருவேன். புரிதலா? சும்மா ஷார்ட் பிரேயர் கிடையாது, ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பங்களை ஏறெடுத்தான். ஒரு கூட்ட ஜனங்களே நின்று வேடிக்கை பார்த்தே இருக்கிறாங்க, அது கூட அவனுக்கு தெரியலன்னா இவன் சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபம் பண்ண நினைக்காதீங்க, நீண்ட நேரம் ஜெபிச்சிருப்பான். ஒரு கூட்டமே கூடி நின்று வேடிக்கை பார்த்துருக்குது, ஜனங்கள் கூட்டமான, அப்போ அந்த கேதரிங்க்கு டைம் ஆயிருக்கும், நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறாங்க. அப்ப இது வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜபம் கிடையாது, நீண்ட ஜபம், பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராய் செய்யப்பட்ட ஒரு ஜபம். அப்ப அவனுக்குள் அடுத்த ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா, என் லைஃப்ல என்ன வந்தாலும் சரி, டெய்லி நான் மூணு வேளை நான் ஜபத்துல நேரத்தை செலவிடாமல் ஒரு நாளை என் வாழ்க்கையில நான் முடிக்க மாட்டேன். எதுக்கு எனக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, ஜபத்திற்கு கண்டிப்பா எனக்கு நேரம் இருக்கணும். தானியேல மாதிரி ஒரு டாப் பொசிஷன்ல இருந்த மனுஷன் யாருமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தில் அவருடைய பொசிஷன் தெரியும். முதல் வசனத்திலே, ராஜ்யம் முழுவதையும் ஆடும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகள், இல்லையா, 120 தேசாதிபதிகள், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள் ஏற்படுத்தப்படுவது தரியுவுக்கு நலமாக கண்டது. இவர்களின் தானியேல் ஒருவனாயிருந்தான். 120 தேசாதிபதிகள், அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த 3 பேர்ல ஒருத்தன் தானியேல். அப்போ அந்த 120 தேசாதிபதிகளுமே பிஸியாக இருந்திருப்பாங்க. தேசத்தை 120 பங்கு போட்டு அதை கவனிச்சிருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மாதிரி அந்த 120 பேர். அவங்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த 120 பேரும் கணக்கு கொடுக்கணும். அந்த 3 பிரதானிகளிலே தானியேலும் ஒருவனாக இருந்தார். அப்படின்னா எவ்வளவு பிஸியாக இருந்திருப்பான், அந்த 120 பேருடைய காரியங்களையும் இவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும், அவருடைய சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்க சரியா காரியத்தை செய்யறாங்களா கவனிக்கணும், அவங்க தப்பு செய்யறாங்களா கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய காரியத்திற்கு அவங்க கேட்கிற காரியத்துக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தணும். ரொம்ப பெரிய பொறுப்பு. அந்த 120 பேருக்கும் வந்து இவங்ககிட்ட வந்து பல காரியங்களை பேசுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். அப்ப இதுல இருந்து ரொம்ப பிஸியா இருந்திருப்பான். பிஸியானால் எவ்வளவு தூரம் இவன் பிஸியா இருந்தாலும், ஒரு நாளைக்கு நான் 3 வேளை ஜெபிக்கிறது என்கிற டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பில் இருந்து அவன் கடைசி வரைக்கும் தவறல. இந்த டெடிக்கேஷன் இப்பதான் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப வந்திருக்காது. அவன் யூதால இருக்கும் போதே இந்த டெடிக்கேஷனுக்குள்ள வந்திருப்பான். சிறையிருப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயே அவன் வாலிபா இருக்கும் பொழுதே இந்த டெடிக்கேஷன் லைஃப்ல வாலிப பிராயத்தில் பண்ணிட்டான். அந்த வாலிப பிராயத்தில் அவன் பண்ணினதான அந்த டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பு இப்ப நடுத்தர வயதை கடந்துட்டான், நடுத்தர வயதை கடந்து வந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த டெடிக்கேஷன் போல, வாலிப வயதில் இருக்கும்பொழுது அவனுக்கு அநேக பொறுப்புகள் இல்லை, அந்த பொறுப்புகள் இல்லாத நேரத்தில் அவன் 3 வேளை ஜெபித்தது போலவே அவ்வளவு பொறுப்புகள் வந்த பொழுதும் அந்த ஜெப வாழ்க்கையை அவன் விடவே இல்லை. இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு. இந்த நாட்களில் சிறையிருப்பின் காலம் என்று ஒன்று வருது, நான் உனக்கு உள்ள டெடிக்கேஷன் இருக்கணும். டெடிக்கேஷன், உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை நீங்க எந்த காரணத்தை கொண்டு அதை நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நீங்க எதுக்கென்று உங்களை அர்ப்பணித்தீர்களோ அந்த விஷயத்தில் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதுக்கு மாறாக எந்த விஷயத்துக்கு நீங்க உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதான் முக்கியம். உங்களுக்கு என்ன சில அர்ப்பணிப்பு நீங்க ஏற்படுத்தி இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பில் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். என்ன வந்தாலும் அந்த விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, என்ன வந்தாலும் அந்த விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுல நீங்க நிக்கணும். என்ன டெடிகேட் பண்ணிருக்கீங்க? நான் கேட்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை நான் கேட்கிறேன், உங்க லைஃப்ல என்ன டெடிகேட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? என்ன டெடிகேட் பண்ணிருக்கீங்க? டெடிக்கேஷன் என்னன்னு தெரியலையா? ரொம்ப பரிதாபம். நான் எதுவுமே அர்ப்பணிக்கல, என்னமோ இருக்கிறேன். ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலே சில டெடிக்கேஷன் கூட இல்லைன்னா நீங்க மீனிங்லெஸ் இருந்துட்டு இருக்கிறீங்க. அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதான் உண்மை. ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்குதா? வேதத்தை வாசிக்கிறதற்கு அர்ப்பணிப்பு இருக்குதா? பரிசுத்த வாழ்க்கை குறித்து ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா? சபைக்கு செல்லுகிறதை குறித்து உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா? கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா? யோசிக்கணும். அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு தான் உங்களை உயர்த்தும். டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பு தான் உங்களை உயர்த்தும். தானியேலுடைய உயர்வுக்கு காரணம் டெடிக்கேஷன். அவன் ஜெபிச்சான்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம், ஆனா ஜெபிச்சான்னு சொல்றதை விட அவனுடைய டெடிக்கேஷனை தான் நான் சொல்ல விரும்புறேன். அவன் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே அந்த டெடிக்கேஷன்ல, அந்த சிறையிருப்பின் காலத்துல அந்த டெடிக்கேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணான். என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற டெடிக்கேஷன், மூணு வேளை ஜெபிப்பேன்றது டெடிக்கேஷன், அந்த ஒவ்வொரு அர்ப்பணிப்பிலும் அவன் உறுதியாய் நின்றான். இதுவரைக்கும் நீங்க எதுலையுமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம, ஒரு தீர்மானம் இல்லாம என்னமோ வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னா, சில அர்ப்பணிப்பாகிய உங்களுக்குள்ள இன்னைக்கு நீங்க ஏற்படுத்தணும். இப்படித்தான் நான் வாழ்வேன்னு சில வரைமுறைக்குள்ள நீங்க வரணும். எதன் அடிப்படையில்? வேத வசனத்தின் அடிப்படையிலே சில வரைமுறைக்குள் நீங்க வரணும். இந்த மாதிரி நான் ஜெபிப்பேன், இப்படி நான் வேதத்தை வாசிப்பேன், இப்படி கர்த்தரை நேசிப்பேன், ஆண்டவர் என்னை எப்ப ஜெபிக்க கூப்பிட்டாலும் உடனே அவைலபிளா இருப்பேன், ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடி, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, அது எனக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கிறோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடி. எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தரை தேடாமல் என் வாழ்க்கை ஒரு நாள் இருக்காது. நல்ல டெடிக்கேஷன் வேணும். எந்த டெடிக்கேஷன் இல்லாம வாழ்கிறது அர்த்தமற்ற வாழ்க்கை. அது பரலோகத்துக்கு போறதுக்கே கேள்விக்குறி ஆக்கிடும். புரியுதுங்களா? டெடிக்கேஷனே இல்லாம அர்த்தமற்ற, மீனிங்லெஸ்ஸா நீங்க வாழக்கூடாது. வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? டெடிக்கேஷன் இருக்கணும். தானியேல் சிறையிருப்பின் காலம் முழுவதிலும் தன்னுடைய அர்ப்பணிப்பில் அவன் உறுதியாய் நின்றான். அதுதான் அவனை கடைசி வரைக்கும் அவனை வெற்றியுள்ள மகனாக வைத்தது. தானியேலுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆறாம் அதிகாரத்தின் கடைசி இப்படி சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் இருந்த சிறையிருப்பின் காலம் 70 வருஷம். அந்த 70 வருஷத்துல 2 சாம்ராஜ்யங்கள் வருது, 4 ராஜாக்கள் வர்றாங்க, தானியேலோ அவன் மட்டும் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறான். ராஜ்யபாரம் சாம்ராஜ்யம் மாறுச்சு, ராஜாக்கள் மாறுறாங்க, ஆனா இவன் மட்டும் பொசிஷன்ல அப்படி நிக்கிறான். இதுதான் ஆண்டவர் வைக்கிறது. ஆண்டவர் வைக்கிற பொசிஷனை மட்டும் மாத்தவே முடியாது, யாராலும் மாத்த முடியாது. சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை வைக்கிற பொசிஷன் மாறவே மாறாது. என்ன ஒரு காரியம் பாருங்க, நேபுகாத்நேச்சார் மூலம் அந்த இடத்துல அவன் உயர்த்தப்படுகிறான். அவனுடைய மகன் பெல்சாத்சாரும் அதை கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம். தரியு நல்ல ஒரு ராஜாவா இருந்தான், அதுக்கு பிறகு வருகிற கோரேசு நாட்களிலும் தானியேலுடைய காரியம் செய்யணும். நீங்க உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாய் சொல்றேன், நீங்க ஒரு அர்ப்பணிப்பின் விஷயத்திலே ஸ்ட்ராங்கா நீங்க இருப்பீங்கன்னா உங்கள் காரியம் எப்பொழுதும் ஜெயமாயிருக்கும். இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. சில அர்ப்பணிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த அர்ப்பணிப்பில் மட்டும் நீங்க வைராக்கியமா கரெக்டா நின்னுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் உங்கள் காரியங்கள் எல்லாமே ஜெயமா தான் இருக்கும், தோக்கவே மாட்டீங்க. தானியேல் அதுக்கு ஒரு சாட்சி. தானியேலின் தேவன் உங்களையும் வெற்றியுள்ளவங்களா வைப்பார். அர்ப்பணிப்பின் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அவன் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருப்பான். அவன் வாழ்க்கையிலே தோல்விக்கு இடமே கிடையாது. ஆகியனாலே இரண்டாவது தானியேல் எ மேன் ஆஃப் டெடிக்கேஷன். இவருடைய வாழ்க்கை அந்த 70 வருஷம் சிறையிருப்பின் காலம் அர்ப்பணிப்பில் இருந்துச்சு. அதனாலே இப்ப காலங்கள் சாம்ராஜ்யங்கள் எப்படி அவனுடைய காலத்தில் மாறிச்சோ அதே போல சொல்றேன், நம்முடைய காலத்தில் சாம்ராஜ்யங்கள் மாறிட்டு தான் இருக்குது. இல்ல நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் பார்க்கும்போது நல்லா வந்துச்சு. பெல்சாத்சாருடைய காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காலம். அவன் தன்னுடைய மனைவிகள் வைப்பாட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து அவன் தேவாலயத்தின் பொற்பாத்திரங்களை எடுத்து அவன் தீட்டுப்படுத்துறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் கூட சாம்ராஜ்யம் மோசமா போகுது. நேபுகாத்நேச்சாருடைய காலத்தை விட பெல்சாத்சாருடைய காலம் மோசமானது. ஆனா அப்பொழுதும் தானியேலுடைய காரியம் ஜெயமா தான் இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஆட்சிகள் மாறும், தேசத்தில் ஆட்சிகள் இப்படி இருக்கும், மாறும், இப்படி போகும், அப்படி போகும், நல்லா இருக்கும், மோசமா போகும், இப்படி வேணா போகும். ஆனாலும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு எதுவுமே மேட்டர் கிடையாது. அவங்க காரியம் எப்பொழுதும் ஜெயமாக மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு எதுவுமே மேட்டர் கிடையாது. நமக்கு அரசியல் முக்கியம் கிடையாது, ஆட்சி முக்கியம் கிடையாது. எது இருந்தால் அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சிங்கன்னா எந்த இடத்துல நம்மை சுற்றிலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் நம்முடைய காரியம் ஜெயமாயிருக்கும். அதுதான் நமக்கு கர்த்தர் வைக்கிற காரியம். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லுகிறேன், எஸ்ராவின் புஸ்தகம். இதே சிறையிருப்பின் காலத்திலே நடக்கிற இன்னொரு ஒரு காரியம், 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இங்கே எஸ்ரா சொல்றார். எஸ்ராவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற மனுஷன். ஆனால் சிறையிருப்பிலே அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். இவரை கொண்டு கர்த்தர் இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை திரும்ப கட்டுகிறதான பணி இந்த எஸ்ராவின் நாட்களிலே நடக்கிறது. எஸ்ரா நெகேமியா இவர்கள் எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க. ஆலயத்தின் அலங்கம், எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதை உடைந்து போனதை கட்டுகிறாங்க. அது மாத்திரமல்ல தேவாலயம் கட்டப்படுவதற்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான எதிர்ப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த எதிர்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சன்பல்லாத்து, தொபியா போன்ற யூதர்களை விரோதிக்கிற சில கூட்டம், இன்னும் சொல்ல போனா ராஜாவுக்கு நல்லவங்க மாதிரி காமிச்சு பதவி பிடிச்சுக்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் எல்லா சாம்ராஜ்யத்திலும் அது இருக்கும். ராஜாவுக்கு நல்லவங்க மாதிரி இருந்து இருக்கிறது இல்லாத பொருள் அதெல்லாம் போட்டு கொடுத்து தங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தாங்க நல்ல ராஜா வாழ்க்கை வாழ நினைக்கிற ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு. சன்பல்லாத்து, தொபியா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாம் எப்படி ஆகிலும் இந்த எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களுக்கு உபத்திரம் கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இவங்களுக்கு நல்ல பொறுப்பை கொடுத்துட்டார். இவங்க கையில கர்த்தர் இப்ப இந்த 8வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தேவாலயத்தின் பரிசுத்தமாக்கப்பட்ட பொருட்கள்லாம் இவங்க கையில கொடுக்கப்பட்டு அது எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பொற்பாத்திரங்கள், சாதாரண பொற்பாத்திரம் கிடையாது, இந்த பொற்பாத்திரங்களுடைய நான் சொல்றேன் பாருங்க, 25வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுக்களையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்கக்காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியையும் இந்த பொன்னையும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலருடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். வெள்ளியும் பொண்ணுமான பாத்திரங்கள்லாம் இவங்கிட்ட அதை வந்து கொடுத்து அனுப்புகிறார். மிகப்பெரிய பொறுப்பு. இதில் ஒவ்வொன்றையும் நான் மெஷர் பண்ணுறதுக்கு நான் இப்போ நினைக்கல, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். 26 வசனத்தில் கடைசி வசனம் கடைசி பகுதி 100 தாலந்து பொண்ணுன்னு போட்டிருக்கு. 100 தாலந்து பொண்ணு. அது மாத்திரமல்ல 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்கள் எல்லாம் போட்டிருக்கு. எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த 100 தாலந்து பொண்ணுன்றதை மட்டும் அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்ல விளக்கம். அது ஒன்றை மட்டும் வச்சு நீங்கள் புரிஞ்சுங்க. 100 தாலந்து பொண்ணுனா எவ்வளோ தெரியுமா? 3500 கிலோ தங்கம். இந்த 100 தாலந்து பொண்ணுங்கிறது 3500 கிலோ தங்கம், 3.5 டன். இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை இது ஒன்று மட்டும், அந்த 20 பொற்கின் அதெல்லாம் நான் கணக்கு போடலை, வெளிப்பா அதெல்லாம் கணக்கு போடலை. இந்த 100 தாலந்து பொண்ணுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்கிறேன். 3500 கிலோ அவ்வளவு தங்கம் இதெல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகணும், சத்துருக்கள் அதை வழி பறிச்சுட்டு கூட போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த எஸ்ரா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. ராஜா என்ன செய்கிறாரு, ராஜாட்ட கத்தர் பேசுகிறாரு, இதை நீங்கள் தேவ நேபுகாத்நேச்சார் காலத்தில் கொண்டு வந்தது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தேவாலயத்தை கொண்டு போயிட்டுன்னு கொடுத்துட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்து கொடுத்தோன்னா பத்திரமாய் கொண்டு போய் அதை எருசலேமுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இஸ்ரேல் நேகமையில் பத்திரமா கொண்டு போகணும். வழியிலே சத்துருக்கள் இருக்கிறாங்க, அதை பிடிக்கிடுவாங்க. இதில் என்ன ஒரு மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ரா நான் பின்னால் படித்து காட்டுறேன். ஆரம்பத்தில் விசுவாசத்தோடு சவால் விட்டுறாங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரை குறித்து ராஜா கிட்ட சவால் விட்டுறாங்க. ராஜாவுடைய கண்களில் இவங்களுக்கு தயவு கிடைக்குது. எஸ்ரா நெகேமியாவுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது. ராஜா கேட்குறான், இவ்வளவு பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்து இதெல்லாம் நீங்கள் தேவாலயத்தில் கொண்டு வந்தது, நேபுகாத்நேச்சார் காலத்தில் கொண்டு வந்தது, இதெல்லாம் தேவாலயத்தை கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது ராஜா கேட்குறான், உங்களுக்கு செக்யூரிட்டி ஏதாவது ஆள் அனுப்பட்டுமா? இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்களே, உங்களுக்கு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி பர்சன்ஸ் இராணுவம் ஏதாவது அனுப்பட்டுமான்னு சொல்லி ராஜா கேட்டிருக்கிறான். ஆனால் இந்த எஸ்ரா நெகேமியாவில் என்ன பண்றாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எங்க ஆண்டவர் எங்களுக்கு பாத்துக்குவார், அவர் எங்களுக்கு பாதுகாப்புட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, எந்த செக்யூரிட்டி ராணுவம் பாதுகாப்புலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இது முன்னால இருக்குது. இப்ப இதைதான் கவனிக்கணும். இந்த உபவாசத்தை கூறுவித்தேன்னு சொன்னா பாத்தீங்களா 21 இப்ப படிக்க தான் படிச்சா உங்களுக்கு புரியும். வழியிலே சத்துருக்களை சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜா டிக்ளேர் பண்ணியாச்சு, கன்ஃபஸ் பண்ணியாச்சு, எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது, அதனால எங்களுக்கு பாதுகாப்புக்கு போர் சேவர் எதுவுமே தேவையில்லை, இராணுவம் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் அவரை தேடுறோம், எங்களுடைய தேவனுடைய கரம் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது நாங்கள் சொல்லிட்டோம், அதனால இனி ஒருபோதும் அவர்கிட்ட நான் திருப்பி எங்களுக்கு இராணுவம் வேணும் உதவி வேணும்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். இப்போ என்ன பண்றது, இவ்வளவு பொக்கிஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும் பத்திரமா. ராஜா கிட்ட சொல்லியாச்சு, எங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு போதும், நீர் ஒன்று எங்களுக்கு பாதுகாப்பு தர தேவையில்லைன்னு சவால் விட்டா சொல்லியாச்சு. இப்போ திருப்பி போய் இவ்வளோ இருக்குதே, கொஞ்சம் செக்யூரிட்டி கொஞ்சம் அனுப்பினீங்கன்னு நல்லாயிருக்கும், கேட்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவருடைய பாதுகாப்பை சொல்லியாச்சு. இப்போ திருப்பியும் போய் கேட்க முடியாது. இப்போ தான் என்ன செய்கிறாரு, இப்ப இவருக்கு பாதுகாப்பு தேவை. இவ்வளோ பொக்கிஷத்தை எடுத்துட்டு போனோம், 3,500 கிலோ தங்கம், அதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது, தங்க வெள்ளியெல்லாம் இருக்கு. அதை பத்திரமா கொண்டு போனோம். ராஜாட்டையும் கேட்க முடியாது, கேட்க மாட்டேன்ட்டான். கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து ராஜாவுக்கு சவால் விட்டு சொல்லியாச்சு. இப்ப என்ன செய்யறது? ஆண்டவர் இடத்துலதான் போய் கேட்கணும். இதைத்தான் என்ன செய்யறான், அந்த அகாவா நதி அண்டையில இருக்கும்போது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவங்க கைக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் உங்களுடைய ஆலயத்திற்குரிய காரியத்தை நாங்கள் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் என்று சொல்லி, எங்களுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கோரவித்தேன். அதான் அங்க பேக்ரவுண்ட். என்ன நடந்துச்சு? 23 பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அதான் சாட்சி. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்படின்னா எந்த மனுஷ பாதுகாப்பும் கொடுக்கப்படலை, எங்கள் ஆண்டவர் எங்கள் உபவாச ஜபத்தை மட்டும் பார்த்து எங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார், எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார், கேட்டருளினார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய காரியங்கள் மனுஷரிடத்திலிருந்து அல்ல, சர்வவல்ல தேவனாகி கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை நாசமோசங்கள் பிரச்சனைகள், மனுஷரால் வருகிற காரியங்கள், பிசாசனால் வருகிற காரியங்கள், சத்துருக்களால் வருகிற விஷயங்கள், என்ன வேணா இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு தேவனாகி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இந்த நாட்களில் உபவாசிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. அதுதான் அங்க உபவாசம். சிறையிருப்பின் காலத்திலே உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த நாட்களிலே அதிகமாய் உபவாசிக்க ஆரம்பிங்க. ஒரு நேரத்தை ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பாட்டை விட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? இதுக்கு முன்னால் உபவாசம் என்னன்னு தெரியாம ஆவிக்குரிய உலகம் இருந்துச்சு. சிலதான் கேட்கும் வருத்தமா இருக்கும், உபவாசம் பண்ணிட்டு வேலைக்கு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, உபவாசம் பண்ணிட்டு சொந்த வேலை வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை உபவாசம் சொல்லிட்டு வேலைக்கு போய் ஆஃபீஸில் போயிட்டு இருப்பாங்க, கேட்டால் ஜபசிந்தையோடு தான் இருந்துட்டேன்ருவாங்க. என்னத்த பண்ணுறது, உபவாசத்துலேயே டியூட்டி பார்த்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. இதைத்தான் உபவாசம் நினச்சி என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வாழ்க்கை விசுவாசிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ கர்த்தர் அதனால தான் பார்த்தாரு, ஓ வேலைக்கு போயிட்டு உபவாசம் பண்ணுறியா, உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உட்காந்து உபவாசம் பண்ணுறாங்க, வேலைக்கு போயிட்டு உபவாசம் பண்ணுற, உனக்கு வேலை கிடையாது, ஒழுங்க ஜபம் பண்ணு, அதுதான் உனக்கு வேலை. ஆண்டவர் சொல்லிட்டு ஜபம் பண்ணி நீ உபவாசம் பண்ணு, வேலைக்கு போயிட்டு உபவாசம் பண்ணாத, ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணு. அதுக்கு தான் கர்த்தர் இடத்தை மாத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ உபவாசம் பண்ணணும். இப்போ உங்கள் வேலை என்ன? ஜபம் பண்றது. உபவாசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுதான் வேலை. உபவாசிக்கிறேன்னா அந்த நேரத்தில் மற்ற வேலை செய்யறது கிடையாது, ஜபம் பண்றது மட்டும்தான் அந்த வேலை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை ஜபம் பண்ணணும் உபவாசம் பண்ற நேரத்தில். புரியுதுங்களா? உபவாசங்கிறது சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? ஜபம் பண்றது மட்டும்தான், அந்த வேலை மட்டும்தான் செய்யணும், வேற வேலை செய்யக்கூடாது. அதுக்கான ட்ரைனிங் தான் இப்ப கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா வேலையும் பிடுங்கி விட்டு ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். செய்யணும். ஆமேன். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ட்ரைனிங். சொல்லி சொல்லி பார்த்தாரு, வேலைக்காகல, கர்த்தர் பார்த்தாரு, ஃபோர்ஸ் பண்ணி கர்த்தர் நம்மளை உருவாக்குறாரு எழுப்புதலுக்காக. ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டதுக்கு ஆண்டில் கேட்டுக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஃபாஸ்டிங் இருக்கு. இப்போ உங்களுடைய வேலை ஃபாஸ்டிங்கிறது ஜபம் தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது உங்களுக்கு, இன்னும் பண்ண முடியாது. ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடாம, ஒரு வேலையாவது சாப்பிடாம இருந்து ஜபம் மட்டும் பண்ணுங்க. ஜபிக்கிறதற்காக மட்டுமே அங்கதான் தேசத்தின் பாதுகாப்பு இருக்கிறது, தெய்வ பிள்ளைகளின் பாதுகாப்பு இருக்கிறது, உங்களுக்கும் பாதுகாப்பு அங்கதான் இருக்குது. இப்படித்தான் கர்த்தரை சிறையிருப்பின் காலத்திலே தேட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தம்முடைய திட்டத்தை நம் ஒவ்வொருவர் மூலமாக நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் சிறையிருப்பின் காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். சிறையிருப்பின் காலங்கள் நமக்கு டென்ஷனான காலங்கள் கிடையாது. சோர்வடையக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்க, ரெண்டு கைகளிலும் விலங்கு போட்டாங்க, சங்கடியிலே போட்டு கட்டி போட்டாங்க, ஒரு கடுமையான செல்லில் வச்சு அடைச்சாங்க, நாலு போர்ச்சேவகர் ஒரு வரிசைக்கு வைத்து நாலு வரிசையிலே 16 பேர் காவல் காத்தாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய காவல்? இவன் தப்பிச்சு போயிடக்கூடாது, இவனை மரண தண்டனை இவன் வாழ்க்கையில நிறைவேற்றணும், அதில் இவன் தப்பிச்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே பேதுரு நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை காவல் காத்து கொண்டிருந்த 16 போர் வீரர்களுக்கும் தூக்கம் கிடையாது. அவனை காவல் காக்கிறங்க தூங்காம டென்ஷனோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நிம்மதியா தூங்குறான். காரணம் என்ன? தேவ சமூகத்தை அறிந்தவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அந்த காரியம் உங்களுக்கு இருக்கணும், அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கணும். அதுதான் ஆவிக்குரியவருடைய நிலைமை. நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவு எந்த சூழ்நிலைகளாலும் உங்கள் சமாதானத்தை கெடுத்து விடாது. ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு ஆழமான உறவு இருந்தால் சூழ்நிலைகள் உங்கள் சமாதானத்தையோ உங்கள் நிம்மதியோ ஒருபோதும் கெடுக்க முடியாது. தேவ பிள்ளைகள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு சிறையிருப்பில் இருந்த 3 பேரை குறித்து பார்த்தோம். முதலாவது யோசேப்பு. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வசனத்திலே அவன் நிறைந்தவனாய் 17 வருஷம் வசனத்தில் அவன் புடமிடப்படுகிறான். இந்த நாட்களிலே நல்ல வேத வசனத்தை நிறைய வாசித்து அதன் மூலமாக உங்களை புடமிட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் ஒரு 13 வருஷங்களை யோசேப்புக்கு நியமித்தது போல உங்க வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் அளவும் நீங்கள் புடமிடப்படணும். அதுதான் ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங் பீரியட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் தான், ஆண்டவர் வைக்கிறதான ஸ்தானத்தில் உயர்த்தப்படுவீர்கள். அந்த 13 வருஷம் ட்ரைனிங் அதை முடிச்ச உடனே அவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உங்களை ட்ரைனிங் வச்சிருக்கிறார். இந்த ட்ரைனிங் பீரியடில் உண்மையாக நீங்கள் ட்ரைனிங்கில் இருந்து ட்ரெயின் அப் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவர் குறிச்சிருக்கிற பொசிஷனில் நீங்கள் உட்கார்ந்துருவீங்க. கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். அதை யாராலும் தடுக்கவும் மாற்றவும் முடியாது. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நமக்குள்ள ஒரு விஷனை வைக்கிறார். வசனத்தின் மூலமாய் ஒரு தரிசனத்தை விதைக்கிறார். அதற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாய் பக்குவப்படுங்கள். இரண்டாவது தானியேல். சிறையிருப்பின் காலத்தில் 70 வருஷ சிறையிருப்பு. வாலிப வயதிலே அவன் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டான். நேபுகாத்நேச்சாருடைய அரசாட்சியின் காலம் முடிவடைகிறது. பெல்சாத்சருடைய ஆட்சி காலம் வருகிறது, அதுவும் முறை முடிவடைகிறது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. அங்கே 3வது ராஜாவாக எழும்பினவன் தரியு. அவனுடைய காலத்திலும் தானியேல் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். 120 தேசாதிபதிகள், அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், அவர்களில் ஒருவனாக தானியேல் இருக்கிறான். ரொம்ப பிஸியான ஆள். ஆனாலும் கூட அவனுக்குள் ஒரு டெடிகேஷன். அவன் அர்ப்பணிப்பின் மனுஷன். தானியேல் யார்னு கேட்டீங்கன்னா அவன் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் மனுஷன். அவன் லைஃப்ல பல விஷயங்களை அவன் அர்ப்பணிச்சு வச்சிருப்பான். அதில் அவன் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் அர்ப்பணிப்பு என்ன? நான் எந்த விதத்திலேயும் நான் என்னை கரைப்படுத்த மாட்டேன். சாப்பாட்டு விஷயத்தில் வந்தபோதும் அதில் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ரெண்டாவது, என்ன வந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 3 வேளை நான் ஜெபிக்கிறத நான் விட மாட்டேன். இதெல்லாம் அவனுடைய அர்ப்பணிப்பு. தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு அர்ப்பணிப்பு, தன்னுடைய ஜெப ஜீவிதத்தை குறித்து அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்கள் லைஃப்ல என்ன நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய என்னென்ன காரியத்தில் நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. எந்த அர்ப்பணிப்புமே இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட்டு. சில அர்ப்பணிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு அர்ப்பணிப்புமே இல்லாமல் இருக்கிறான்னு நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில அர்ப்பணிப்பாகியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இப்படித்தான் நான் லைஃப் இருப்பேன். அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஏவின விதத்திலே சில அர்ப்பணிப்புகள் இருக்கணும். மற்றவங்களை பார்த்து அர்ப்பணிக்காதீங்க, அது ஃபெயில் ஆகிடுவீங்க. உங்களுக்குன்னு சில விஷயத்தை கர்த்தர் பேசுவார், அதிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வேற யாரையும் காப்பி அடிக்காதீங்க. உங்கள் உள்ளத்தில் சில காரியத்தை கர்த்தர் பேசுகிறார் இல்லை, அதுக்கு உங்களை சரியாக கமிட் பண்ணிக்கோங்க. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது சில விஷயத்தை கர்த்தர் உங்களோட பேசுகிறார் இல்லை, அதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். செய்தியை கேட்கும் பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு சில விஷயத்தை கர்த்தர் பேசினார் இல்லை, அதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதில் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. அதற்கு எந்த விதத்திலையும் அதை விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் விடுதலை ஆவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், தொடர்ந்து உயர்த்தப்படுவான், அவனுடைய காரியம் எப்பொழுதுமே ஜெயமாகவே இருக்கும். சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் அவன் காரியங்கள் ஜெயமாகத்தான் இருக்கும். மூன்றாவது பார்க்கும் பொழுது எஸ்ரா அகாவா நதி அண்டையிலே உபவாசம் பண்ணான். காரணம் என்ன? அவனிடத்தில் ஏராளமான தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு அவன் கொண்டு செல்லப்பட வேண்டும். வழியிலே சத்துருக்கள் அதை பிடுங்கி விடுவார்கள். அவனுக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. இன்றைக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை சத்துருக்கள்! பிசாசு ஒரு சத்துரு, அவனால் நடத்தப்படுகிற மனுஷர்கள் எத்தனை பேர் சத்துருக்கள்! நிறைய சத்துருக்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் கூட சொல்லுகிறேன், அந்த சத்துருக்களை எல்லாவற்றிலும் தாண்டி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் உபவாசித்து ஜபிக்க வேண்டும். அகாவா நதி அண்டையில் ஏன் உபவாசம் பண்ணி ஜபிச்சாங்க தெரியுமா? சத்துருக்களின் கைக்கு தப்பு வைப்பதற்காக. எங்கள் தேவன் எங்கள் ஜபத்தை கேட்டருளினார். எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பாதுகாப்புக்காக போர் சேவகரை கேட்பதற்கு நான் வெட்கப்பட்டிருந்தேன். காரணம் என்ன? தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று என் தேவனாகிய கர்த்தரை குறித்து நான் ராஜாவுக்கு சொல்லியிருந்தேன்கிறான். ராஜாவுக்கு முன்பாக அவன் ஏற்கனவே கர்த்தரை பற்றி பேசிட்டான். அந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு போதும், நீங்கள் ஒன்று எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டாம் அவன் சொல்லிட்டான். இப்போ இந்த சூழ்நிலையில் அதை விட்டு அவன் இறங்கி வர்றதுக்கு அவன் ஆயத்தமா இல்லை. என் ஆண்டவரை குறித்து சொன்ன வார்த்தை உண்மை, அதை உபவாசித்து அதை அடைவேன் என்று உபவாசிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அவன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தாங்க. காரணம் உபவாச ஜெபம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், அங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே, இக்கட்டுகள் நிறைந்திருக்கிற உலகத்திலே, வியாதிகளும் வேதனைகளும் சத்துருக்களின் போராட்டங்களும் நிறைந்திருக்கிற உலகத்தில் உண்மையான பாதுகாப்பு என்று ஒன்று உண்டானால் அது ஆண்டவரிடத்திலே மட்டும்தானே தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. கர்த்தரிடத்திலே மட்டும் பாதுகாப்பை தேடுங்க, மனுஷரிடத்துல தேடாதீங்க. மனுஷரிடத்துல பாதுகாப்பை ஒருபோதும் தேடாதீங்க, கர்த்தரிடத்துல தேடுங்க. ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார். எந்த மனுஷரிடத்துலையும் பாதுகாப்பு தேடாதீங்க, அது தவறு, அது தவறு, அது ஒருபோதும் இருக்கக்கூடாது. மனுஷனுடைய பாதுகாப்பை தேடுவது நல்லதல்ல, ஆண்டவருடைய பாதுகாப்பை தான் நம்ம தேடணும். அதுதான் தேவநாமத்தின் மகிமையாக இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு சிறையிருப்பின் காலத்தில் மூன்று பேரை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா. யோசேப்பை வசனத்தில் புடமிட்டீங்க. தானியேலின் அர்ப்பணிப்பு எங்களுக்கு சாட்சி. எஸ்ராவின் உபவாச ஜபம் எங்களுக்கு ஒரு உற்சாகம். ஆண்டவரே, நாங்களும் சிறையிருப்பின் காலத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலும் தேசத்திலும் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இவைகளை எல்லாம் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.